நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் மாகாண சபைகளின் அதிகாரங்களை குறைக்க வழி செய்யும் என்று கருதப்படும் நாடாளுமன்ற தேர்வுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கு பெறாது என்று அறிவித்துள்ளது ஏன் என்பது குறித்து அதன் உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
சர்வதேச சமூகத்துக்கும் இந்தியாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் கடந்த 4 வருடங்களாக திருப்பி திருப்பி சொன்ன தங்களுடைய உத்தரவாதத்தை இப்பொழுது அவர்கள் மீறி செயற்படுகிறார்கள். ஆகையினாலே அப்படியான ஒரு பிற்போக்கான நடவடிக்கைக்கு நாங்கள் உடந்தையாக அங்கே அமர வேண்டிய அவசியம் கிடையாது.
அரசாங்கம் அமைத்துள்ள நாடாளுமன்ற தேர்வுக்குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் முத்து சிவலிங்கத்தின் பேட்டி,
வெறுமனே வந்து சேருங்கன்னு சொல்லாம திட்டவட்டமா ஏதான் கூடுறாங்க தெரியணும். அதே நேரம் அதுல இந்திய வம்சாவளி மக்கள் எங்கே உள்வாங்கப்படுறாங்க, அவங்களுடைய பிரச்சனையை எப்படி பேசப்படுங்கிறதையும் தெரியணும். ஏன்னா இதுகால வரை கூடுனவங்க கேட்டவங்க எங்க மக்களுடைய பிரச்சனையை எதுவும் பேசினதா சரித்திரம் கிடையாது. இங்கே
வட இலங்கையின் பொருளாதார நிலை குறித்து வெளியாயிருக்கும் ஒரு ஆய்வறிக்கையின் விவரங்கள், இந்தியாவில் தேர்தல் செலவின விதிகள் மீறப்படுவது தொடர்பில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளரின் பேட்டி ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
எகிப்தில் முகமது முர்சி அதிபராக பதவியேற்று ஓராண்டு நிறைவடையும் இந்த நேரத்தில் அவரது ஆட்சியை எதிர்த்தும் ஆதரித்தும் தலைநகர் கெய்ரோவிலும் வேறு பல ஊர்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. இஸ்லாமியவாத அதிபரான முர்சி பதவி விலக வேண்டுமென அவரை எதிர்ப்பவர்கள் கோருகின்றனர். நாட்டில் அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியின் செயல் திட்டத்தை முர்சி முன்னெடுக்கிறார் என இவர்கள் கூறுகின்றனர். எகிப்தில் இடைத்தேர்தல் வர வேண்டும் என கோரும் மனுவில் 2,20,00,000 பேருக்கும் அதிகமானோர் கையொப்பம் இட்டிருப்பதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்த்தரப்பின் கோரிக்கையை ஏற்கப் போவதில்லை என்றும், தான் பதவி விலகினால் தனக்கு பின்னால் அதிபராக வருபவர்களின் நியாயத்தன்மையும் பாதிக்கப்படும் என்றும் பிரிட்டிஷ் செய்தித்தாளான தி கார்டியனுக்கு வழங்கிய பேட்டியில் அதிபர் முகமது முர்சி தெரிவித்திருக்கிறார்.
தென்னாப்பிரிக்க நிறவரி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் நெல்சன் மண்டேலா பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த ரோபன் தீவு சிறைச்சாலையை சென்று பார்த்தபோது மனம் நெகிழ்ந்து போனதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார். ஒபாமாவும் அவரது குடும்பத்தினரும் மண்டேலா வைக்கப்பட்டிருந்த சிறிய சிறை கூடத்தையும் அங்கு கைதிகள் கல்லுடைத்த கல்குவாரியையும் பார்வையிட்டனர். கைவிலங்குகளும் சிறைக்கூடங்களும் மனிதனின் உறுதிப்பாட்டுக்கு முன்னால் எதுவுமே இல்லை என்பதை ரோபன் தீவு உணர்த்துவதாக ஒபாமா அங்கிருந்த பார்வையாளர் குறிப்பில் எழுதியிருக்கிறார். மருத்துவமனையில் தற்போது இருக்கின்ற நெல்சன் மண்டேலாவின் உடல்நிலை இன்னும் மோசமாகவே காணப்படுகிறது.
பாகிஸ்தானின் வடமேற்கில் பாதுகாப்பு படையினர் சென்ற வாகன தொடரணி மீது இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதல் ஒன்றில் பொதுமக்கள் பெரும்பான்மையாக குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். பெஷாவரின் புறநகர் பகுதியில் இருக்கின்ற சந்தையொன்றில் நடந்த இந்த தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இறந்தவர்களில் 4 பேர் சிறார் என மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பாகிஸ்தானை பீடித்திருக்கின்ற பயங்கரவாதத்தை புதிய உத்வேகத்துடன் தான் சமாளிக்கப் போகும் விதம் குறித்து பிரதமர் நவாஸ் ஷெரீப் வலியுறுத்திய நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் சென்றிருக்கின்ற பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனுடன் இணைந்து செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் ஷெரீப் இதனை தெரிவித்திருந்தார்.
தெற்கு ஜெர்மனி நகரான மொனிச்சில் கடந்த ஒரு வாரமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தஞ்ச கோரிக்கையாளர்களை அந்நாட்டு போலீசார் அப்புறப்படுத்தியுள்ளனர். பாகிஸ்தான், நைஜீரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாக அரசு கூறுகிறது.
Die Fälle, dass Lebensgefahr besteht, haben sich dramatisch gehäuft.
பலர் கோமா நிலைக்கு சென்றிருப்பதாகவும், போராட்ட உரிமையை விட உயிர்களை பாதுகாப்பதற்கே முன்னுரிமை என்றும் முனிச் நகர மேயர் தெரிவித்தார். ஜெர்மனி உடனடியாக தங்களின் தஞ்ச கோரிக்கையை ஏற்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் முன்னர் கூறியிருந்தனர்.
வட இந்திய மாநிலங்களில் 2 வாரங்களுக்கு முன் ஏற்பட்ட பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கிலும் நிலச்சரிவிலும் சிக்கியவர்களில் சுமார் 3,000 பேர் வரையிலானோரின் கதி இன்னும் தெரியவராமல் இருக்கிறது என இந்திய அதிகாரிகள் கூறுகின்றனர். உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கை என்ன என்பது தெரியவராமலே போகலாம். ஏனெனில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் சேற்றினால் வெகு ஆழத்தில் புதையுண்டும் போனதால் ஏராளமானவர்களின் உடல்களை மீட்கவே முடியாது போய்விட்டது என உத்தராகண்ட் மாநில முதல்வர் விஜய் பகுகுணா கூறுகின்றார். பெரும்பாலும் இந்து புனித யாத்திரை வந்தவர்களாகவும் சுற்றுலா பயணிகளாகவும் கிட்டத்தட்ட 6,000 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக இதுவரை தெரிய வந்திருக்கிறது. இமயமலை பிரதேசமான இந்த மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் ஆற்று வெள்ளத்தின் காரணமாக ஒதுக்குப்புறமான மலைப்பகுதிகளில் நூற்றுக்கணக்கானோர் இன்னும் சிக்கொண்டிருக்கின்றனர்.
சவுதி அரேபியாவில் குறிப்பாக ஃபேஸ்புக் மூலம் போராட்டங்களை தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்டி அந்நாட்டு பிரஜைகள் 7 பேருக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
லண்டன் பிபிசியின் தமிழோசை செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையில் மாகாண சபைகளை உருவாக்கி அதற்கு அதிகாரங்களை வழங்கிய அரசியல் சாசனத்தின் 13வது சட்ட திருத்தத்தில் மாறுதல்களை கொண்டு வர வழி செய்யும் என்று கருதப்படும் நாடாளுமன்ற தேர்வுக்குழுவில் பங்கு பெறப் போவது இல்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று இரவு முடிவெடுத்துள்ளது. இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்று அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
வடமாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்ற வேளையிலே 13வது திருத்தத்துக்கு வலுவை குறைக்கின்ற அவர்களுடைய முனைப்புகளிலே சிலவற்றை அவசர சட்டம் மூலமாக இப்பொழுதே கொண்டு வருவதற்கும் வேறு சில விடயங்களை பாராளுமன்ற தெரிவு குழு மூலமாக செய்வதற்கும் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அரசாங்கம் இந்தியாவுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தி அதற்கு மேலாகவும் அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்று கொடுத்த வாக்குறுதியை மீறி அதற்கு எதிரான விதத்திலே செயற்பட்டு கொண்டு இந்த பாராளுமன்ற தெரிவு குழுவையும் அப்படியான செய்கைக்கு ஒரு களமாக உபயோகிக்க நினைத்திருக்கின்ற வேளையிலே நாங்கள் அந்த பாராளுமன்ற தெரிவு குழுவிலே சென்று அங்கம் வகிக்க முடியாது.
இல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்து அரசாங்கத்தின் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா?
இந்த பாராளுமன்ற தெரிவு குழு குறித்து அரசாங்கம் முதலிலே 2 வருடங்களுக்கு முதல் சொன்ன போது அந்த தெரிவு குழுவுக்குள்ளே வாங்க, நாங்களும் அதற்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் உங்களுடைய நலனை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னவர்களிலே பேராசிரியர் கிஷன் முதன்மையானவர். ஏனென்றால் அவர் சர்வகட்சி பிரதிநிதிகளுடைய கூட்டத்திற்கு தலைவராக இருந்தவர், தன்னுடைய சிபாரிசுகளை அதிலே விவாதிக்கலாம் என்று எங்களை அழைத்து இருந்தவர், தொடர்ச்சியாக பகிரங்கமாக அழைத்து விடுத்தவர். சென்ற வருடம் இந்திய பாராளுமன்ற தூதுக்குழு ஒன்று வந்தபோது அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், அந்த தூதுக்குழுக்கு தலைவராக வந்த திருமதி சுஷ்மா சுவராஜ் பத்லே, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நான் ஒரு பாலமாக செயற்படுவேன், பாராளுமன்ற தெரிவு குழுவிலே அவர்களுக்கு சார்பாக நாங்கள் இருப்போம் என்று உறுதிமொழி கொடுத்திருந்தார். இப்பொழுது அவரையும் பாராளுமன்ற தெரிவு குழுவிலிருந்து அரசாங்கம் வெளியேவிட்டிருக்கிறது. சென்ற வாரம் தான் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன அவர்கள் பாராளுமன்ற தெரிவு குழுவுக்கு வாருங்கள், நான் அங்கே இருப்பேன், உங்களோடு சேர்ந்து செயற்படுவேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அழைப்பு விடுத்தவர். அவரையும் இப்பொழுது பாராளுமன்ற தெரிவு குழுவில இருந்து மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் போது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இதற்கு முன்னர் ஒரு நிகழ்ச்சி நிரல் இல்லாத நிலையிலே நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லியிருந்தவர்கள் இப்பொழுது அந்த நிகழ்ச்சி நிரல் தெளிவாக தெரிகின்ற காரணத்தினாலே நாங்கள் அதற்குள்ளே போக முடியாது என்று திடமான தீர்மானத்தை அறிவிக்கிறோம்.
பேராசிரியர் திச வித்தாரண, அமைச்சர் ரவூப் ஹக்கீம், அப்புறம் அமைச்சர் ராஜித்த சேனாரத்னா, இவர்களில் யாரேனுமோ அல்லது மூவருமோ நாடாளுமன்ற தேர்வுக்குழுவுக்கு அரசாங்கம் நியமிக்கும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வீர்களா?
இல்ல இல்ல இல்ல, இது வந்து மேலதிகமாக நான் சொன்னது ஒரு விளக்கம், இதுக்கு உங்களுடைய தீர்மானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது.
நாடாளுமன்ற தேர்வுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பங்கு பெற போவது இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக நீங்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்து விட்டீர்களா?
நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம், அரசாங்கம் அதனை கண்டு அறிந்து கொள்ளலாம்.
இப்ப இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் குறிப்பாக அரச தரப்பு மற்றும் அரச சார்பானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்ப உள்நாட்டிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு அதிகார பரவலாக்கம் குறித்து பேசுவதற்கு ஒரு ஜனநாயக ரீதியிலான வழிமுறையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம், ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வழிமுறைகளில் பங்கு பெறாமல் வெளிநாட்டிற்கெல்லாம் சென்று தங்களுடைய பிரச்சனையை தீர்க்குமாறு கோருகின்றார்கள், அதனால உள்நாட்டு வழிமுறைகளுக்குள் அவர்கள் வந்தால்தான் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர்கள் தரப்பில் இந்த வாதம் வைக்கப்படுகிறது, அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
இந்த பிரச்சனை என்று நாங்கள் சொல்லுகிற விடயம் அதனுடைய அடிப்படையே பேரினவாதம் என்பதாகும். அந்த பெரும்பான்மை விடயத்தை பாராளுமன்ற தெரிவு குழுக்களே நாங்கள் காணப்போகிறோம். பாராளுமன்ற தெரிவு குழுவில எத்தனை அங்கத்தவர்கள் யாரு இருக்க போகிறார்கள் என்று பார்க்கிற போது 31 பேர் உள்ள அந்த குழுவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 3 அல்லது கூடியது 4 உறுப்பினர்கள் தான் இருப்பார்கள். ஆகவே நாட்டிலே இருக்கிறதான அந்த தேசிய பிரச்சனை திரும்பவும் பாராளுமன்ற தெரிவு குழுவிலே பிரதிபலிக்கப் போகின்றது. ஆகையினால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் இந்த எண்ணிக்கை அடிப்படையிலான தீர்மானம் எடுக்கும் குழுக்களை விடுத்து இரு தரப்பினரும் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி பேசி முடிவுக்கு வருவதாக அரசாங்கம் உணங்கி இருந்தது. எங்களோடு ஏற்படுத்துகிற இணக்கப்பாடுகள் எல்லாவற்றையும் அரசாங்கம் மீறி செயற்படுகிறது. அதற்கும் மேலாக சர்வதேச சமூகத்துக்கும் இந்தியாவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் கடந்த 4 வருடங்களாக திருப்பி திருப்பி சொன்ன தங்களுடைய உத்தரவாதத்தை இப்பொழுது அவர்கள் மீறி செயற்படுகிறார்கள். ஆகையினாலே அப்படியான ஒரு பிற்போக்கான நடவடிக்கைக்கு நாங்கள் உடனடியாக அங்கே அமர வேண்டிய அவசியம் கிடையாது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். இதேவேளை அரசாங்கம் நியமித்துள்ள 19 பேர் கொண்ட நாடாளுமன்ற தேர்வுக்குழுவில் ஆளும் கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகிக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்வுக்குழுவில் ஏனைய சிறுபான்மை கட்சிகளும் அங்கம் வகிக்க முன்வர வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த கோரிக்கை பற்றியும் மாகாண சபைகளின் அதிகாரங்களை குறைப்பதற்கு எதிராக நாட்டின் சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரண வேண்டும் என்றும் மற்ற சில சிறுபான்மை கட்சிகள் விடுத்துள்ள கோரிக்கை பற்றியும் அதன் தலைவரும் அமைச்சருமான முத்து சிவலிங்கம் அவர்களிடமே கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அதாவது பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் கலந்து பேசுறது நல்லதுன்னு, அதுல கலந்துகிட்டோங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒத்து போறோம்னு இல்ல, நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுறோம் எல்லாருக்கும்.
இப்படியான ஒரு வாய்ப்பு ஏற்கனவே இலங்கையில் ஏற்பட்டிருக்கு தானே. சர்வகட்சி நாடாளுமன்ற குழுவை ஜனாதிபதி நியமித்த போதும் இந்த கட்சிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஆனால் அதில் எந்த விதமான முடிவுகளும் இதுவரை கட்டப்படவில்லை தானே. மீண்டும் ஒரு எல்லா கட்சிகளும் சேர்ந்து பேசுவதன் மூலமாக எண்ணத்தை எட்டிவிட முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்க?
பொதுவா எல்லா பிரச்சனையும் பேசணும்னு சொன்னாங்க. இப்ப குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க. உதாரணமா 13வது யாப்பில் இருந்து என்னென்னத்தை வெளியில் எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நாம நம்மளுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா நான் இன்னைக்கு பார்க்குற போது சிறுபான்மை கட்சிகள் பல பேரும் பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட சிலரும் இந்த இருக்கிறாங்க. அப்படி இருக்க போது அது ஒரு அவங்களும் நம்மளோட கலந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பையும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா என்னன்னு சொல்றேன்.
13வது திருத்தத்தின் மூலம் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை குறைப்பதற்கு அரசாங்க தரப்பு நடவடிக்கை எடுத்தால் அப்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவாயிருக்கும்?
அது அந்த நேரத்தில் தான் சிந்திக்கணும். எங்க மக்கள் இலங்கையில் மத்திய பகுதியில் கிட்டத்தட்ட 15-18 லட்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்கள். யாராவது எங்களை பத்தி ஏனையவர்கள் என்ற போவது கருத்து தெரிவிச்சோ இல்லை எங்களுக்காக உதவியோ இல்லை எங்கள் உரிமைக்காக போராடியோ கிடையாது. அது அவங்கள நான் குறை சொல்லலை. அதுதான் அந்தைய அரசும் இந்திய அரசும் பெரும்பான்மையான அரசினுடைய கொள்கையாகவே இருக்கிறது. நாங்கள் தனிச்சு நின்று போராடி தான் எங்கள் மக்களுடைய இழந்து போன உரிமைகள் எல்லாம் பெற்றுக் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு
இப்போ இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்குள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு உறுப்பினராக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்குள் போயிருக்கிறீர்கள்?
நாங்கள் இன்னும் போகலை. அவங்க நியமிச்சிருக்காங்க. 19வது தேதி கூட்டம் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் தான் எங்களுக்கு தெரியும்
இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு எதை பற்றி பேச போகிறது, அதனுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன, இது போன்ற எந்த தகவல்களுமே தெரியாது. நீங்கள் விரும்பி சேராமல் உங்களை நியமித்திருக்கிறார்கள். அப்படி இருந்து எப்படி மற்ற கட்சிகளை இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்குள் வர வேண்டும் என்று நீங்கள் அழைப்பு விடுக்கிறீர்கள்?
குழு நியமிக்கப்பட்டிருக்கு சிறுபான்மை மக்கள் இலங்கையில் ஏனைய பிரச்சனைகளை, சிறுபான்மைக்கு மாத்திரமில்லை ஏனைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குன்னு. அப்படி இருக்க போது குறை உள்ளவர்கள் அங்கே வந்தால் அந்த குறைகளை எடுத்து சொல்லி அதுக்கு தீர்வு காண வழி ஏற்படுமாங்கிறது நான் சொல்லவில்லை. தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அது ஒரு இஷ்யூவே இல்லை. விரும்பினவங்க வரலாம், விரும்பாதவங்க இருக்கலாம். நாங்கள் போய் யாரையும் வற்புறுத்தலை.
மாகாண சபைகளின் அதிகாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய இன்னொரு அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அரசாங்க தரப்பில் இருப்பவர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அப்படியான ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றக்கு வந்தால் நீங்கள் அதற்கு எப்படி வாக்களிப்பீர்கள்?
200 வருஷத்துக்கு பிறகு எங்களையும் நாங்கள் எங்களை பற்றியும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள் அழியிற காலம் வந்துட்டுது. ஏன்னா எங்கள் மக்களும் அந்த தேயிலை தோட்டத்தை வேலை செய்யறதை விரும்பலை. இப்போ அவர்களும் கல்வி கற்றவர்களாக வெளியில் போய் வேலை தேடுறாங்க. எங்களுடைய முதல் வேலை இன்னைக்கு 10 ஆண்டுகள் கூட எங்களுக்கு இன்னைக்கு லயங்கள் சொல்ற அந்த இருப்புகளை, அந்த இருப்புகளில் குடியமர்த்துறதுக்கு குடிய எங்களுக்கு சொந்தமாக்கி அல்லாட்டி நாங்கள் அந்த கிராமங்களை அபிவிருத்தி செய்து அந்த கிராமத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும். அதான் எங்களுக்கு இன்னைக்கு முன்ன தெரிகிற பாரிய பிரச்சனை. ஆகையினால எங்களுக்கு எங்களுக்கு இந்த காலத்துக்கு என்ன செய்ய மலைய மக்களுக்கு அந்த உரிமைகளில் கை வைக்காமல் பார்த்துக்கிறதுக்கு எங்கள் கடமை.
சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு திட்டமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் படி இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த மாகாணங்களின் அதிகாரங்களை பறிக்கின்ற ஒரு வேலை நடப்பதாக கூறப்படுகின்ற பொழுது வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பு உள்ளிட்ட சிறுபான்மை மக்கள் செறிவாக வாழ்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஓரணியின் கீழ் திரள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் பல தரப்பாலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் உங்களுடைய பதில் என்னவாயிருக்கும்?
வெறுமனே வந்து சேருங்கன்னு சொல்லாம திட்டவட்டமா எதைத்தான் கூறுறாங்க தெரியணும். அதே நேரம் அதுல இந்திய வம்சாவளி மக்கள் எங்கே உள்வாங்கப்படுறாங்க, அவங்களுடைய பிரச்சனை எப்படி பேசப்படுங்கிறது தெரியணும். ஏன்னா இதுகால வரை கூடுனவங்க கேட்டவங்க எங்க மக்களுடைய பிரச்சனை எதுவும் பேசினதா சரித்திரம் கிடையாது. இங்க எதிர்காலங்கள் எங்க நடவடிக்கைகள்லாம் எங்க மக்களை நோக்கியதான் இருக்கணும்.
இலங்கை அமைச்சர் முத்து சிவலிங்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் பாடசாலை அதிபர்களுக்கு இராணுவ பயிற்சி வழங்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் பங்கு பெற்ற ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். மேலதிக விவரங்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் கல்வித்துறையின் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கு இராணுவ பயிற்சி வழங்கும் அரசு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வருகின்ற பயிற்சி ஒன்றின் போது பாடசாலை அதிபர் ஒருவர் இன்று காலை உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வேளை மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேல் மாகாணத்தின் நீர்கொழும்பு கல்வி வலயத்தில் உள்ள ரத்தலுகம பஞ்ஞானந்த தேசிய பாடசாலையின் அதிபராகிய 52 வயதுடைய WAS விக்ரமசிங்க என்பவரே மரணமடைந்திருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். பாடசாலை அதிபர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இராணுவ பயிற்சி வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த இலங்கை ஆசிரியர் சங்கம் இந்த சம்பவம் குறித்து கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றது. இதுகுறித்து அந்த சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
தீர்மானங்களால கல்வித்துறையை இராணுவமயப்படுத்தலாக தான் நாங்க எதிர்ப்பு தெரிவித்து வந்தோம். எங்களுடைய எதிர்ப்பு மத்தியில் கல்வி அமைச்சு இந்த இராணுவ ட்ரைனிங் முன்கொண்டிருந்தாங்க. இதுல வந்து இந்த காலையில 45 அளவில் பிசிக்கல் ட்ரைனிங்காக வந்து 2 கிலோமீட்டர் நடந்துருக்காங்க. நடந்து வரக்குள்ளதான் இந்த WAS விக்ரமசிங்க இருந்து 52 வயசு பிரின்சிபல் இருந்து போயிருக்கு
என்றார் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். அத்துடன்
இந்த ட்ரைனிங் கோர்ஸுக்கு எடுக்கக்குள்ள முதலாவது உடல்நிலை பரிசோதனை சம்பந்தமான எடுத்த நிலைப்பாடு என்னது
என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அதே நேரம் இந்த இராணுவ பயிற்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும், இந்த சம்பவம் குறித்து விரிவாக விசாரணைகள் நடத்தப்பட்டு பொறுப்புள்ள அதிகாரி யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சிடம் தாங்கள் கோரியிருப்பதாகவும் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கூறினார்.
நாங்கள் தற்போது கல்வி அமைச்சின் செயலாளர்கள் கடிதம் மூலம் அறிவிச்சிருக்கிறோம். மாணவர்கள் மேரத்தான் போட்டிகளுக்கு அதுகள் இதுகளுக்கு பிசிக்கல் என்ட்யூரன்ஸ் சம்பந்தமாக சர்டிபிகேட் கேட்கிற கல்வி அமைச்சர், அது சம்பந்தமாக சுத்தரிக்கப்பட்ட கல்வி அமைச்சர், இப்படியான 50 வயசு கூடின அந்த அதிபர்மார்கள் இராணுவ பயிற்சி வழங்கக்குள்ள அவங்களோட பிசிக்கல் என்ட்யூரன்ஸ் பார்க்கறதுக்கு எடுத்த நிலைப்பாடு என்னங்கிறது நாங்கள் கேட்டிருக்கிறோம். அத்தோடு இந்த இடத்துல இருக்கிற ஹெல்த் சென்டர்ல ஒரு மருத்துவ அதிகாரி இருந்தாலும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறோம். இதே மாதிரி அப்படி மருத்துவ அதிகாரி இருந்து இல்லை. அதனால இது நடந்த மரணம் சம்பந்தமாக கூடுற
செய்தியாளர்
மாணிக்க வாசகம். போர் முடிந்து 4 ஆண்டுகளுக்கும் மேலாகும் சூழலில் இலங்கையின் வடபகுதியில் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் தனியார் முதலீடுகள் பெருமளவில் வரவில்லை என்று ஆய்வு முடிவு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து இந்த ஆய்வை நடத்திய அபிவிருத்திக்கான பருத்தித்துறை ஆய்வகத்தின் தலைவர் டாக்டர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தா அவர்களிடம் கூடுதல் தகவல்கள் கேட்டேன்.
பொருளாதார வளர்ச்சி வடக்கு மாகாணத்தில் 2010-11 ஆண்டுகளில் அதனைய மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது அதிகமாக இருந்த பொழுது அது அரசாங்க முன்னெடுக்கும் பொது கட்டுமான நிர்மாண பணிகளில் வீதிகள் அபிவிருத்திகள் முதலீடுகளால் தான் அந்த வளர்ச்சி கூட ஏற்படுகின்றது. தனியார் துறையை பொறுத்தவரையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்தோ அல்லது உள்ளூரில் இருந்தோ அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்தோ தனியார் முதலீடுகள் அரிதாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் உள்ளூர் வியாபார சமூகமும் கூட நாட்டின் ஏனைய தென்பகுதிகளில் இருந்து வரும் முதலீடுகளை கூட ஒரு சந்தேக கண்கொண்டுதான் பார்க்கிறார்கள். இந்த பொழுதிலும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகள் தான் அத்தியாவசியம்.
ஏன் பன்னாட்டு நிறுவனங்களோ அல்லது இலங்கையின் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களோ இன்னும் தைரியமாக வடபகுதியில் முதலீடு செய்ய முன்வருவதில்லை அப்படிங்கிற இந்த கேள்வி எழுவதில்லையா?
தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது கல்வி அறிவு பெற்ற அல்லது தொழில்திறன் உடைய நபர்களை உள்ளூரில் அரிதாக காணப்படுவதால் உள்ளூர் ஆளணியை ரெக்ரூட் பண்ணுவது கடினமாக இருப்பதாகத்தான் கூறுகிறார்கள்.
வடபகுதி பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில் கல்வி அறிவு உடனடியாக பெருகுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்கள் ஆய்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அல்லது வெளிவந்த முடிவா?
ஆமா, நிச்சயமாக. நீண்டகால போர் காரணமாக கல்வி கற்றவர்கள், தொழில் திறன் மிக்கவர்கள் எல்லாரும் நாட்டின் இணைய பகுதிகளுக்கு அல்ல வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். ஆகவே உள்ளூரில் வடபகுதி மாவட்டங்களில் தகுந்த பயிற்சி பெற்ற திறன்மிக்க ஆளணியை பெற்றுக் கொள்வதில் கடினமாக இருக்கின்றன. இதனால் வெளியிடங்களில் ஊர்களில் இருந்து ஆளணியை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுக்கு யதார்த்தம் புரிவதில்லை. ஆகவே வடபகுதியில் அரிதாக காணப்படும் தொழில் திறன் நிறைந்த ஆளணியை நிவர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் தனியார் துறையினர்களும் தகுந்த தொழில் கல்வி நிறுவனங்களையும் ஏனைய கல்வி நிறுவனங்களை நிறுவி வடபகுதியில் இருக்கும் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கல்வி அறிவையும் தொழில் திறனையும் வளர்க்க வேண்டிய அவசியம் உடனடியாக தேவைப்படுகின்றது.
வடக்கு கிழக்கில்தான் இளைஞர்களின் எண்ணிக்கை 2011 ஆண்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிகமாக இருக்கிறது. 2 அல்லது 3 ஆண்டுகளில் அவர்கள் வேலைக்கு செல்லும் அந்த வயதை எட்டி அந்த பருவத்தை அடைந்து விடுவார்கள். அதனால் இப்பொழுதே அரசாங்கம் அதற்கு தேவையான ஒரு திட்டமிடலை செய்தால் இன்னும் 3 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கில் ஏராளமான திறமையானவர்கள் கிடைப்பார்கள் என்கின்ற அந்த தகவல் ஆய்வில் தெரிய வந்திருக்கின்றது. அரசாங்கம் இதை கவனத்தில் எடுக்கும் என்று நம்புகிறீர்களா?
கிழக்கு மாநிலத்தில் உள்ள 3 மாவட்டங்களிலும் வன்னியில் உள்ள 4 மாவட்டங்களிலும் இளைஞர்களின் விகிதாசாரம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்குரிய தேவையான வேலை வாய்ப்புகள் உள்ள தொழிற்திறங்களை அடையாளம் கண்டு அதற்கான ஒரு துரித நடவடிக்கையை அரசாங்கம் தனியார் துறையுடன் சேர்ந்து வெகு விரைவாக அந்த இளைஞர்களுக்கு வழங்கி அவர்களை வருகிற 2-3 வருடங்களுக்குள் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது. இதற்கு ஒப்பாகத்தான் அரசாங்கம் வட மாகாணத்துக்கான கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி திட்டம் ஒன்றை செயற்படுத்தி வருகின்றது. ஆனால் அரசாங்கத்தில் மட்டும் தங்கியிருக்காமல் தனியார் துறை கல்வி நிறுவனங்கள் கூட இந்த இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகமாக இருப்பதை அடையாளம் கண்டு அதற்கேற தகுந்தவாறு தமது கல்வி அல்லது தொழிற்திறன் பயிற்சிகளை அமைத்து இந்த இளைஞர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு ஒன்றை வருகிற 2-3 வருடங்களுக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என விரும்புகின்றேன்.
இப்ப இலங்கை அரசாங்கம் வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்களின் உதவியும் ஆதரவும் தேவை, அவர்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். அது எந்த அளவுக்கு இன்றளவுக்கும் போர் முடிந்த 4 வருடங்கள் ஆன நிலையில் யதார்த்தமாகியுள்ளது என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதில் ஏதாவது சுணக்கங்கள் தெரிகிறதா?
புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடுகள் மிகவும் அரிதாகத்தான் காணப்படுகின்றது. அதற்கு பகுதியாக அரசாங்கமும் காரணம், பகுதியாக புலம்பெயர்ந்தவர்களும் காரணம். அரசாங்கம் கூட புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து சில குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கு நிதி முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக டயஸ்பரா பாண்ட் போன்ற தகுந்த முறைகள் மூலம் உதவி செய்யக்கூடிய வழிமுறைகளை அமைக்க வேண்டும்.
இலங்கை பொருளாதார ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் சர்வானந்தா. தமிழகத்தின் காவிரி பாசன பகுதியில் நிலத்தடியிலிருந்து எரிவாயு மற்றும் நிலக்கரியை எடுக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ள சூழலில் அந்த திட்டத்தை கைவிடுவதே சரி என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் இன்று கூறியுள்ளார். இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
காவிரி பாசன பகுதியில் மன்னார்குடியை மையமாக வைத்து நிலக்கரி மற்றும் மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டத்தினை கைவிடுவதே சரி என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் கூறியிருக்கிறார். மத்திய அரசு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி எனும் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு திட்டம் ஒன்றினை கையெழுத்திட, பின்னர் கெயில் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனங்கள் மீத்தேன் வாயுவினை திருச்சிக்கு எடுத்துச் செல்வதற்காக விளைநிலங்கள் வழியே குழாய்கள் பதிக்க துவங்க அப்பகுதியில் கடும் எதிர்ப்பு உருவாகியது. அவ்வப்போது அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தஞ்சை மாவட்ட விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் சிலர் அமைச்சர் ஜெயந்தி நடராஜனை இன்று ஞாயிறு சென்னையில் சந்தித்து மீத்தேன் திட்டம் கைவிடப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பின்னர் நம்மிடம் பேசுகையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலர் துரை மாணிக்கம் மீத்தேன் திட்டத்தினால் டெல்டா பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்றார்.
திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல எடுக்கிறதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 2010 மத்திய அரசோடு. அவங்க சொல்லி இருக்கிற அந்த பகுதியில எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 800,000 ஏக்கர் சாகுபடி பரப்பளவு பாதிக்கும், 800,000 ஏக்கர் நெல் தானிய உற்பத்தி பாதிக்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், லட்சக்கணக்கான மக்கள் குடிபெயர வேண்டிய அவசியம் ஏற்படும். அவங்க நிலத்தடி நீரை எடுத்துட்டு அந்த கேஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நிலத்தடி நீரை எடுத்தாங்கன்னு சொன்னா கடல் நீர் உள்ளுக்குள்ள வரும், உட்புகும். இப்ப கடல் நீர் உட்புகுந்தா சாகுபடிக்கு அது பயன்படாது. அந்த கடல் நீரையும் அவங்க வெளியேற்றுறாங்கன்னு சொன்னா அது பூமி பரப்பு மேல போய் அது உப்பு மண்ணாக இந்த சாகுபடி நிலங்கள் மாறும். அதனாலதான் நாங்க இந்த திட்டத்தையே கைவிடணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறோம்.
அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் திட்டத்தை கைவிடுமாறு தனது அமைச்சகம் அழுத்தம் கொடுக்கும் என்றார்.
குறிப்பா வந்து தஞ்சாவூர் போல காவிரி டெல்டா போல ஒரு இடத்துல வந்து மீத்தேன் வாயு வந்து விவசாயிகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத அனுமதிக்கவே முடியாது. அது சுற்றுப்புற சூழல் அமைச்சர் அப்படிங்கிற வகையில அது வந்து நான் கண்டிப்பா ஆய்வு செய்து அதுக்கு அது ரத்து செய்யறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் என்ன நடவடிக்கை இருக்கோ அதை கண்டிப்பா நான் எடுப்பேன்.
அவ்வாறு திட்டம் கைவிடப்படவில்லையானால் போராட்டம் வலுக்கும் என்று எச்சரிக்கின்றனர் விவசாயிகள்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். நிறைவாக, இந்திய நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக இருக்கின்ற கோபிநாத் முண்டே 2009 தேர்தலில் 8 கோடி ரூபாய் செலவு செய்துதான் தேர்தலில் வென்றதாக அண்மையில் ஒரு கூட்டத்தில் தெரிவித்ததை அடுத்து அவரது தேர்தல் செலவினங்கள் குறித்து விளக்கம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையாளம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆனால் தான் 20 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாகத்தான் செலவு செய்ததாக கோபிநாத் முண்டே முன்னர் தேர்தல் ஆணையத்திற்கு கணக்கு காட்டியிருந்தார். வரம்பு மீறி தேர்தல் செலவு செய்தமைக்காக கோபிநாத் முண்டேயை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் குரல்கள் எழுந்துள்ளன. இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட உச்சவரம்பை தாண்டி தேர்தல் செலவு செய்யப்படுவது என்பது எந்த அளவில் நடக்கின்றது என்று இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் என் கோபாலசாமி அவர்களிடம் கேட்டார் சாதாத்.
கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான், ஒரு சிலரை தவிர, அதுவும் 1% 2% கீழே தான் இருக்கும். மற்றவர்கள் எல்லாருமே அந்த வரம்பை மீறுகிறார்கள் என்பதுதான் எல்லா நாடறிந்த விஷயம். ஆனால் அதுக்கு ப்ரூஃப் அப்படின்னு என்றால் அது கிடைப்பது அரிது. ஏனென்றால் ஆணையத்தின் கீழே செயல்படும் அதிகாரிகள் சொற்ப அளவிலே இருக்கிறார்கள். ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சி என்பது கிட்டத்தட்ட 1500 to 1800 வரையிலான போலிங் ஸ்டேஷன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆளை வச்சு, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் ஒரு ஆளை வச்சு யார் எவ்வளவு செலவு பண்றாங்க என்பது நிர்ணயிப்பது கடினம். சில சமயம் அப்சர்வர்ஸ் எனப்படும் கண்காணிப்பாளர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் செய்கிறார்கள். சில பேர் கைத்தாப்பில் சில எவிடன்ஸ் கிடைக்கிறது. கமிஷன் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமையும் பலப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஒவ்வொரு ஏஜென்ட்களையும் அவருடைய ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் ஒவ்வொரு இடத்திலையும் கண்காணிப்பது என்பது சுலபமான காரியம் இல்லை. அதனால் சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் தாக்கல் செய்யும் செலவினங்களை பற்றியதான அவரது அறிக்கையை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
உச்சவரம்பு மீறி செலவு செஞ்சதா கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்தின் கீழே 3 ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம் செய்யப்படுகின்ற சம்பவங்கள் உங்கள் அனுபவத்தில் நடந்திருக்கிறதா?
சமீபமாக பெண் வேட்பாளர் உத்தரப்பிரதேச அசம்பிளியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அது ஏனெனில் அவர் பத்திரிகைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தார். அந்த அட்வர்டைஸ்மெண்டான பணமும் செலுத்தியிருந்தார். அதை அவர் கணக்கில் காட்டவில்லை. பின்னர் அவரை 3 ஆண்டுகளுக்கு டிஸ்குவாலிஃபை செய்தார்கள். இன்னொரு கேஸில் பி சாய்நாத் என்னும் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பகுதியில் அப்போதைய முதல்வர் திரு சவான் அவர்கள் செலவு செய்த செலவினங்களை, எஸ்பெஷலி பத்திரிகைகளுக்கு அவர் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட், அதை மையமாக கொண்டு சில விஷயங்களை வெளிக்கொண்டார். அதன் பிறகு ஆணையம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த நோட்டீஸுக்கு எதிராக அவர் செய்த வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் நிலையில் இருக்கிற 2 கேஸ் தான் தெரிஞ்ச கேஸ். இது வரல கமிஷன் லெவலில் செய்யக்கூடிய கேஸு. மற்றபடி வேட்பாளர்கள் அந்தந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்ப்பில் ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு எதிராக மனு தொடுத்திருக்கிறார்கள். சிலர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அது பதவி இழந்திருக்கிறார்கள்.
வெறும் ஏட்டளவில் தான் அந்த சட்டம் இருக்குது, அந்த உச்சவரம்புங்கிறது மதிக்கப்படுதுங்கிற இருக்கிற இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் வேறு என்ன செய்யலாம் என்று என்பது தொடர்பான உங்கள் யோசனை என்ன?
இதுல 2 விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. சிலர் என்ன சொல்கிறார்கள், உச்சவரம்பு என்பது இந்த காலகட்டத்தில் சரியானதன் ஒன்று அல்ல என்றார்கள். ஆனால் பலர் என்ன கூறுகிறார்கள், உச்ச வரம்புக்குள் இருந்து செயல்படுவது கடினம் என்றால் அது முற்றிலுமாக தவறான வாதம். சில கட்சிகளின் பிரதிநிதிகள் உச்ச வரம்புக்கு உட்பட்டு செயல்படுகிறார்கள், நன்றாகவே செயல்படுகிறார்கள் என்பதில் ஐயமில்லை. அதனால் செய்யக்கூடும் என்பது உறுதியான சமாதானம். ஆனால் மற்றவர்கள் ஏன் செய்ய மாட்டேன் என்கிறார்கள் அல்லது வேண்டுமென்றே செய்ய விரும்பவில்லை என்றால், அரசியல் இப்போ இருக்கிற நிலைமையில எப்படின்னா, மக்களுக்கு தொண்டு புரிவதற்காக தாங்கள் அவர்கள் பாராளுமன்றத்தில் செல்கிறார்கள் என்ற சொல்லில் எனக்கு நம்பிக்கை போய்விட்டது. நான் என்ன நினைக்கின்றேன், முக்காவாசி பேர் வந்து இது ஒரு பிசினஸ் ப்ராபோசிஷன், முதலீடு செய்தால் அதற்கு பல மடங்கு அந்த முதலீட்டுக்கு லாபம் வரும் என்ற கொள்கை அளவிலே செல்கிறார்கள் என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருப்பதால் இது நிறைய செலவழிக்கிறாங்க. ஒரு சாரன் கருத்து என்னென்றால், இந்த செலவு பூராவுமே அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும் என்று அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் மற்ற 5 வருஷங்களில் நாம் பதவிக்கு உட்கார்ந்திருக்கும் போது இவர்கள் செய்யும் லஞ்ச லாவண்யம் இருக்கு, அதை நிறுத்தணும். அதை நீங்கள் ஒரு வழிப்படுத்தாவிட்டால் கண்டிப்பாக அதுவரை இந்த நிலையை நீடித்திருக்கும்.
இந்தியாவின் ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையாளர் என் கோபாலசாமி. நேர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்கின்ற தகவலுடன் உங்களிடமிருந்து இன்று விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.